الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا ونبينا مولانا محمد. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم، وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد. صلى الله عليه وآله وأزواجه وذرياته وأصحابه وأهل بيته أجمعين. وأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله، إن التقوى رأس الأمور، واتقوا الله سرا وعلانية. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في قرآنه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم: ولمن خاف مقام ربه جنتان. صدق الله العظيم.
சர்வ புகழும் புகழ்ச்சியும் ஏக நாயன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரைத்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். அந்த அல்லாஹு சுப்ஹானஹு தஆலாவுடைய உயரிய பேர்நாமத்தை கூறிய ஹுத்பா பிரசங்கத்தை ஆரம்ப செய்கிறேன். ஸலாத்தும் ஸலாமும் எம்முயிரிலும் மேலான ஹலரத் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர் மீதும், அன்னாரின் அடிச்சுவடுகளை அணுவலவும் பிசகாது தமது வாழ்விலே பின்பற்றி வெற்றிகளை கண்ட அருமை சஹாபாக்கள், சாபிஊன்கள், சபா உஸ்மானீன்கள், முஸ்லிமான மொமினான ஆண்கள் பெண்கள் யாவர் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானம் என்னும் உண்டாவதா. அல்லாஹினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ் விடுங்கக்கூடிய இடமாகிய அல்லாஹினுடைய மாளிகையிலே நிரகாத்திரம் வந்திருக்கக்கூடிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, வல்லவர்களே, நல்லவர்களே, எல்லா சந்தர்ப்பங்களும் அல்லாஹுவை பயந்து, குறிப்பாக தனிமை இருக்கின்ற போதும், கூட்டாக இருக்கின்ற போதும், இரவில் இருக்கின்ற போதும், பகலில் இருக்கின்ற போதும், இரகசியமாகவும் பரகசியமாகவும், தனிமையிலும் கூட்டாகவும், எல்லா நிலைமைகளும் அல்லாஹுவை பயந்து தக்குவாவோடு வாழ்ந்து கொள்ளுமாறும் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் அல்லாஹுவின் கட்டளை ஏற்றி வைக்கிறேன். எனவே எல்லா சந்தர்ப்பங்களிலும் அந்த அல்லாஹுவை எங்களுடைய சக்திக்கு உட்பட்டவாறு பயந்து, நாளைய மறுமை நாளிலே முத்தகீமுடைய பட்டியல்லா அல்லா அனைவரையும் சேர்த்து மேலான ஜன்னத்து ஃபிர்தௌஸை கூலியாக தந்தால் புரிவானா. அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு புனிதமான ஒரு மார்க்கத்தை தந்திருக்கிறான். அந்த மார்க்கம் புனிதமான மார்க்கம். அந்த மார்க்கத்தை ஏற்றிருக்கின்ற நானும் நீங்களும் புனிதமானவர்கள். அப்படிப்பட்ட புனிதமாக வாழக்கூடிய எங்களுக்கு அல்லாஹ் நிறைய வழிகாட்டல்களை சொல்லி தந்திருக்கிறான். அந்த வகையிலே இஸ்லாம் காட்டி தருகின்ற மிக முக்கியமான ஒரு விடயம்தான் ஒரு மனிதனுடைய உடல் ஆரோக்கியம். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா மனிதனுக்கு ஏராளமான அருட்கொடைகளை தந்திருக்கிறான். அந்த உடல் ஆரோக்கியத்தை ஒரு முஸ்லிம் கெடுத்து விடக்கூடாது. அல்லாஹு தஆலா பரிசுத்த அல் குர்ஆனிலே சொல்லுகின்ற போது: வயஸ்அஉது நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸூஹா. அல்லாஹ் தந்த அருட்கொடைகளை நீங்க என்ன முற்பட்டா, அல்லாஹ் உங்களுக்கு வழங்கிய நியமத்துக்களை நீங்க என்ன முற்பட்டா, அவைகளை ஒவ்வொன்று ஒன்றாக நீங்க எண்ணினாலும் உங்களால எண்ணி முடிக்கல. அந்த அளவுக்கு அல்லாஹ் விசாலமான அருட்கொடைகளை உங்களுக்கு தந்திருக்கிறார். பேசுகின்ற பேச்சு, நான் பேசுகின்றேனே இது ஒரு அருள், அதை கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்களே அது ஒரு அருள். அது மாத்திரமல்ல, ஒரு மனிதனுடைய பேச்சு என்பது அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்த மிகப்பெரிய ஒரு அருள். அதே போல ஒரு மனிதனுடைய பார்வை என்பதும் ஒரு அருள். இந்த பார்வையால் ஒரு தாயை பார்க்குகின்ற முறை வித்தியாசம், ஒரு மனைவியை பார்க்குகின்ற முறை வித்தியாசம், ஒரு பிள்ளையை பார்க்கின்றோமா அந்த முறை வித்தியாசம், ஒரு பொருளை பார்க்கின்றோமா அந்த முறை வித்தியாசம். எனவே ஒரு மனிதனுடைய பார்வையிலே அல்லாஹ் எத்தனை தத்துவங்களை வைத்திருக்கிறான். இதே போன்று அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு தஆலா ஏராளமான நியமத்துக்களை எங்களுக்கு தந்திருக்கிறான். அந்த நியமத்துக்களை எங்களால் எண்ணி முடிக்க இயலாம். அந்த வகையிலே அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு தஆலா ஒவ்வொரு மனிதர்களுக்கும் கொடுத்த நியமத்தான் உடல் ஆரோக்கியம். தைரியமான ஒரு உடலை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். இந்த உடம்பை யாரும் பலவீனப்படுத்தி விடக்கூடாது. பலவீனமான விளையாட்டுகளை விளையாடி எங்களுடைய உடம்பை நாசத்திலே போடக்கூடிய உணவுகளை உட்கொண்டு இந்த உடம்பை நாசப்படுத்தி விடக்கூடாது. எனவே ஒரு மனிதனுடைய உடல் ஆரோக்கியம் என்பது மிக முக்கியமானது. எனவே ஒரு மனிதனுடைய உடலை ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்த இந்த தைரியமான உடம்பை நாசமாக்கக்கூடிய பாவங்கள்ல ஒன்றுதான் போதை வஸ்து பாவனையாக இருக்கிறது. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, போதை வஸ்து பாவனை என்பது சாதாரணமான ஒரு பாவம் அல்ல. எனவே இன்றைய ஹுதுபாவிலே போதை வஸ்தால் ஏற்படக்கூடிய ஏராளமான விளைவுகள் இருந்தாலும் சுருக்கமான சில விளைவுகளையும் அதிலிருந்து விடுபடுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற விடயத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வது பொருத்தமாக இருக்கும் நினைக்கிறேன். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஆரம்ப காலங்களிலே பள்ளிகளுக்கு ஜும்மாவுக்கு போனா சொல்லுவார்கள், ஹலரத் தொழுகையை பற்றி பயம் பண்ணுங்க, அதரத் அதரத் குர்ஆன் திலாவத்தை பற்றி பயம் பண்ணுங்க, அதரத் அதரத் பொறுமையை பற்றி பேசுங்க, அதரத் சொல்லுவார்கள். இன்று பள்ளிகளுக்கு ஹுதுபாவுக்கு போகின்ற போது சொல்லுவார்கள், அதரத் விபச்சாரத்தை பற்றி பேசுங்க, அதரத் விபச்சாரம் கூடிட்டு போதை வசப்பட்டு பேசுங்க, ஹலரத் போதை வசு கூடிட்டு எங்கட சமுதாயம் இன்னைக்கு இதுல சிக்கிட்டாங்கமோ அதில் சொல்லக்கூடிய செய்திகளை இன்னைக்கு நாம பார்க்கிறோம். எனவே அன்பானவர்களே, இன்று வயது வித்தியாசம் இல்லாமல் இனம் வித்தியாசம் இல்லாமல் எல்லா சமூகத்தையும் பிடித்திருக்கின்ற நோய் தான் இந்த போதை வசு பாவல். எந்த அளவென்றால் பாடசாலை செல்லக்கூடிய சிறார்களை கூட விட்டு வைக்காத அளவுக்கு இந்த பாவம் இன்று மலிந்து காணப்படுகின்றன. அது மாத்திரமல்ல, முந்தைய காலத்துல நாங்க பேப்பர்கள் தான் இதை செய்தியாக வாசிப்போம். இன்னொரு சமுதாயம் செய்ததாம் என்று நாங்க பேப்பர்ல செய்தியாக வாசிப்போம். இன்றைக்கு எந்த அளவுண்டா இந்த பாவத்துல இன்னைக்கு சில சில கிராமங்களை ஊடுருவன்ற அளவுக்கு இந்த பாவம் மிகைத்து காணப்படுகிறது. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே போதை வஸ்து என்ற பாவம் இருக்கு, இந்த பாவம் இருக்குதே. புகைத்தல் என்ற இந்த பாவம் இருக்குதே. அதே போன்று மது என்ற இந்த பாவம் இருக்கிறதே. இது ஒரு பெரிய பாவம், சமூகத்தை அழிக்கின்ற பாவம். இதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் சாதாரணமான விளைவுகள் அல்ல. ஒரு மனிதன் போதை வஸ்துக்கு அடிமையாகிவிட்டால் அந்த மனிதன் ஏற்படக்கூடிய பிரதானமான விளைவுகள்ல ஒன்றுதான் அந்த மனிதனுடைய ஒழுக்கம் கலட்டப்படும். ஒரு மனிதன் போதை வசத்துக்கு அடிமையாகிவிட்டால் முதலாவது அவனிடத்தில் ஏற்படக்கூடிய விளைவுகள்ல ஒன்றுதான் அவனுடைய ஒழுக்கம் கலட்டப்படும். மதுபானம் குடிக்கிற ஒருவன், அல்லது சூழ பாவிக்கிற ஒருவன், அல்லது போதை வசதி என்ன வகையா இருக்கலாம், குடிப்பதாக இருக்கலாம், அல்லது இழுப்பதாக இருக்கலாம், அல்லது வேற வேற என்ன வகையிலா இருக்கலாம், எதை பாவித்தாலும் கண்ணியமானவர்களே அவனுடைய ஒழுக்கம் காலப்போக்கில் கலட்டப்படும். ஒழுக்கம் கலட்டப்பட்டு விட்டால் அந்த மனிதன் இந்த உலகத்துல வாழக்கூடிய வாழ்க்கை மிருகத்துடைய வாழ்க்கை அல்ல, மிருகத்துடைய வாழ்க்கையை விடவும் கேவலமான ஒரு வாழ்க்கையை அந்த மனிதன் வாழ்வான். மிருகம் இருக்குதே, ஒரு ஜராவைய ஒரு அழுக்க செய்யறதுக்கு ஒரு முறை இருக்குது. அந்த முறையோட தான் செய்யும், ஒரு இனத்தோட தான் செய்யும், ஒரு இடத்துல தான் செய்யும், ஒரு குறிப்பிட்ட நேரத்துல தான் செய்யும். ஆனால் ஒழுக்கம் இல்லாத மனிதன் இருக்கிறானே, ஒரு தப்ப ஒரு தவறை எப்படி செய்யலுமோ, எங்க போய் செய்யலுமோ, யார் யாரோட செய்யலுமோ, எவ்வளவு பணம் கொடுத்து செய்யலுமோ, எங்கெங்க போய் செய்யலுமோ, எல்லா அமைப்புலையும் செய்வான். எதனால? ஒழுக்கம் கலட்டப்பட்டதனால. கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, எனவே முதலாவது இந்த புகைத்தலுக்கு அடிமையானவர்கள், போதை வசத்துக்கு அடிமையானவர்கள், மதுவுக்கு அடிமையானவர்கள், இவர்களும் ஏற்படக்கூடிய விளைவுகளில் முதலாவது விளைவுதான் அவருடைய ஒழுக்கம் கலட்டப்படும். ஒழுக்கம் கலட்டப்பட்டு விட்டால் அந்த மனிதன் தன்னுடைய பிள்ளைக்கு உபதேசம் பண்ணக்கூடியவர், சமூகத்துக்கு தலைவராக இருந்து செய்யப்படக்கூடிய ஆண், அந்த மனிதன் என்ன செய்கிறான் தெரியுமா? அப்படியே ஒரு கீழ்த்தரத்துக்கு போகிறான். பாதையில போனா மக்கள் நோண்டி காலாகிறான். வீட்டுக்கு வந்தா மனைவி ஒரே ஏசுறா. எந்த அளவுண்டா சில சந்தர்ப்பங்கள்ல எங்களுடைய பிள்ளைகள்ல கையால கூட அடிவண்டக்கூடிய நிலைமைக்கு அந்த புகைத்தலுக்கு அடிமையானவர், அந்த போதைவசுக்கு அடிமையானவர், மதுவுக்கு அடிமையானவர் ஆளாக்கப்படுகிறார். முதலாவது பாவம் என்ன? அவருடைய ஒழுக்கம் கலட்டப்படும். அந்த பாவத்தால் வரக்கூடிய முதலாவது விளைவு அவருடைய ஒழுக்கம் கலட்டப்படும். இரண்டாவது ஏற்படக்கூடிய பெரிய விளைவு என்னன்னா, ஒழுக்கம் கலட்டப்பட்டு விட்டால் அந்த மனிதன் என்ன செய்வான்? அடுத்த பாவம் விபச்சாரத்துக்கு சென்று விடுவான். மது அருந்திக்கு வந்து வீட்டுல தூங்கக்கூடிய ஒருவர், போதை வசிக்கு அடிமையாகி வந்து வீட்டுக்கு வந்து தூங்கக்கூடிய ஒருவர், வீட்டுக்கு வந்து தூங்கினார், அவருக்கு பக்கத்துல படுப்பது மனைவியா, அவருக்கு பக்கத்துல படுப்பது மகளா, அவருடைய பக்கத்துக்கு படுப்பது யாரு தாயா என்று விளங்காது. அந்த மனிதர் என்ன செய்வார்? விபச்சாரத்துல விபட்டு விடுவார். இன்னைக்கு நம்ம சமூகத்துல பார்க்கிறோம் எத்தனையோ மனிதர்கள், சமூகத்தில் சில மனிதர்கள் எப்படி வாழ்கின்றார்கள் என்றால், மனித தோற்றம் ஆனால் மிருக குணம், மனித தோற்றம் ஆனால் மிருகத்துடைய குணம். ஜாகிலிய காலத்திலே வாழ்ந்த மக்களை போல இன்றைக்கு பேப்பர்ல நாங்க செய்தியா வாசிக்கிறோம், சொந்த அப்பாவால் பேசி கற்பழிப்பு, சொந்த வாப்பாவால் மகள் கற்பழிப்பு. கனிமானவர்களே, மிருகத்துடைய செயலை விடவும் கேவலமான ஒரு செயல். இன்றைக்கு மாற்று மத சகோதரிகளை கை நிறுத்தி நாங்க பேசுறவை இல்ல, எங்கட சமூகத்திலையும் இந்த நோய் பீடிக்கின்ற அளவுக்கு இந்த பாவம் இன்றி முகைத்து விட்டது. எனவே விபச்சாரம் என்ற பாவம் சாதாரணமானதல்ல. எங்களுக்கு அந்த கண்ணியத்தை மரியாதைய அந்தஸ்து தருவது எதனால? எங்கட ஈமானால், எங்கட ஈமானாலதான் அல்லாஹ் எங்களுக்கு கௌரவத்தை கண்ணியத்தை தருகிறான். நாளைய கயாமத்துரிய நாளையில் அல்லாஹ்விடத்தில் எங்களுக்கு கண்ணியமா? எல்லாம் இந்த ஈமானாலதான். எப்போது ஒரு மனிதன் விபச்சாரம் என்ற பாவத்தில் விழுந்து விடுகிறானோ, அல்லாஹ் முதலாவது எதை கொண்டு அவனுக்கு கண்ணியத்தை கொடுக்கிறானோ அந்த கண்ணியத்தை அவனிடம் கலட்டிடுவான். இதா ஜனல் அப்து ஹரஜ மின்ஹுல் ஈமான், அபூதாவூதில் பதிவுப்பட்ட ஹதீஸ். முதலாவது அல்லாஹ் ஒரு மனிதன் விபச்சாரம் செய்கின்ற போது அவருடைய உள்ளத்தில் இருக்கிற ஈமானை கலட்டிடுவான். ஈமான கலட்டினா இந்த உலகத்தில் அவனுக்கு இருந்த மரியாதை அந்தஸ்து எல்லாம் இல்லாம போகும், கண்ணியம் எல்லாம் இல்லாம போகும். அதனாலதான் சிலர் சொல்லுவார்கள், சும்மா வாய் பூசாம கணக்கு இல்லாம நான் எத்தனையோ பெண்களோட வாழ்ந்திருக்கிறேன், இப்படி இப்படி எல்லாம் அனுபவிச்சிருக்கிறேன் என்று சொல்லி அவங்க நண்பர்களுக்குள்ள பேசுகின்ற செய்திகள் இன்றைக்கு நாங்க பார்க்கிறோம். அன்பானவர்களே, எனவே இந்த பாவத்தால், இந்த புகைத்தலால், இந்த போதை வசால், மதுவால் ஏற்படக்கூடிய இரண்டாவது விளைவு என்னென்றால் விபச்சாரம். விபச்சாரம் பாரதூரமான பாவம். ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற செய்தி இன்னும் ஒன்று, அபூ தாவூத் அதாவது திருமேலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, லா யதுகுலூனல் ஜன்னா, மூணு பேர் சுவருக்கு போறதே இல்லை. அதுல ஒருவர் அஷ்ஷைகு ஜானி, வயது போய் பல்லெல்லாம் விழுகுது, பொல்லோண்டி நடக்கிறார், ஆனா விபச்சாரத்தை விட்டு வைக்கல, விபச்சாரம் என்ற பாவத்தில் ஈடுபடுகிறார். தலையெல்லாம் பழுத்து நடக்கவும் மேலாது, டேப்லெட் போட்டு தான் காலம் போகுது, அப்படிப்பட்ட அந்த வயதாளியும் விபச்சாரம் என்ற பாவத்தில் ஈடுபடுகிறார். ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், இந்த மனிதருக்கு அல்லாஹ் சுவர்க்கத்தை கொடுக்க மாட்டார், இவர் சுவர்க்கத்தில் நுழைய மாட்டார் என்று சொன்னார். எனவே இரண்டாவது இதனால் ஏற்படக்கூடிய விளைவு என்னென்றால் விபச்சாரம். மூன்றாவது இதால் வரக்கூடிய விளைவுகள்ல ஒன்று பிரதானமான விளைவு கொலை. இன்றைக்கு நாங்க பேப்பர்ல நிறைய செய்திகளை பார்க்கிறோம், மனித தோட்டத்தில் வாழக்கூடிய சில மிருகங்கள் போதை வசுக்கு அடிமையாகி பாடசாலை செல்லக்கூடிய மாணவிகளை கூட்டாக கற்பழித்து அவர்களை கொலை செய்திருக்கின்ற செய்திகளையும் இன்று நாங்கள் மாதாந்தம் பத்திரிகை புரட்டினால் இரண்டு மூன்று முறை தடவைகள் வாசிக்கின்ற அளவுக்கு அந்த செய்திகள் இருப்பதை நாங்கள் பார்த்துள்ளோம். அன்பானவர்களே, எனவே அடுத்த பாவம் தான் கொலை. இந்த கொலை என்பதும் பாரதூரமான பாவம். அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனில் சொல்கிறான், வலா தக்துலூ அன்ஃபுஸகும், நீங்க உங்களை கொலை செஞ்சு கொள்ளவானா, நீங்க பிறரையும் கொலை செய்யவானா, நீங்களும் தற்கொலை செஞ்சு கொள்ளவானா. அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனில் நிறைய இடங்கள் இதனுடைய விபரீதங்களை வழங்கப்படுத்துகின்றான். எனவே புகைத்தல் என்பது தற்கொலை. ஒரு மனிதன் அவனுடைய நுரையீரல நாசமாக்குறான், அவனுடைய ஆயுள குறைக்கிறான். வைத்தியர் ரிப்போர்ட் சொல்லுது இவருடைய மரணத்துக்கு காரணம் இவருக்கு ஹார்ட் வந்திருக்குது, இவருக்கு வேற புற்றுநோய் குணப்படுத்த இல்லாத புற்றுநோய் வந்திருக்குது, இதுதான் இவருடைய மௌத்துக்கு காரணம் என்று வைத்தியர் ஒரு ரிப்போர்ட் கொடுத்தால், இது இவருடைய அந்த புகைத்தலால் அல்லது மதுவால் அல்லது போதை வசத்தால் உருவானதாக இருந்தால், கண்ணியமானவர்களே, இவர் தற்கொலையாளி. ஒரு மனிதன் தன்னுடைய உடலை உடனே கொலை செய்து கொள்வதும் கொலைதான், சிறுக சிறுக கொண்டு கொள்வதும் கொலைதான். எனவே இஸ்லாம் ஒரு மனிதனுடைய உடல் ஆரோக்கியத்தை வலியுறுத்தியிருக்கிறது. அந்த உடல் ஆரோக்கியத்தை கெடுதி வந்துவிடக் கூடாது என்பதில் இஸ்லாம் நிறைய வழிகாட்டலை தந்திருக்கு. எனவே மூணாவது விபரீதம் கொலை, நாலாவது இந்த பாவத்தால் ஏற்படக்கூடிய விபரீதங்கள்ல ஒன்றுதான் வீண்விரயம். கண்ணியமானவர்களே, கணக்கு வணக்கு இல்லாமல் செலவழிப்பார், பிள்ளை ஊட்டியலுக்கு ஒரு செலவு செலவழிக்க மாட்டார். என்ன செய்வார்கள் என்றால், அது பாவிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லைன்றால் மரத்தில் உள்ள தேங்காய பிச்சு எப்படியாவது கொடுத்து, அல்லது ஒரு 1000 ரூபாய்க்கு இன்னொரு கொலை செஞ்சாவது அந்த பணத்தை அவர் தேடுவார். அந்த அளவு ஒரு பயங்கரமான ஒரு நோய். சிலர் புகைத்தலுக்கு அடிமையான கண்ணியமானவர்களே, அது வீண்வரை மட்டுமல்ல, எந்த அளவு என்றால் புகைத்தலுக்கு அடிமையானவர்கள் அவர்களுக்கு ஒரு சிகரெட்டோ பிஸ்கட்டோ கிடைக்கலன்னா அவர்கள் வீடியோ குடிக்கணும் அல்லது ஒரு சாலுண்டியாவது சுத்தி குடிக்கணும், அது ஒரு வகையான நோய். எனவே கண்ணியமானவர்களே, ஒரு பாரதூரமான பாவம் மாத்திரம் அல்ல, இது ஒரு வீண்விரயம். சாதாரணமாக ஒரு நாளைக்கு 10 கோர்லிப் அல்லது பிஸ்கட் குடிக்கக்கூடிய ஒருவருடைய கணக்கை போட்டு பாரு, 10 வருடத்தில் அவருக்கு ஒரு ஹஜ் ஒன்று செய்யலாம். ஒரு நாளைக்கு ஒருவர் 10 பிஸ்கட் குடிக்கிறான்னு வச்சுக்கொண்டால், சாதாரண சின்ன ஒரு விலை சொல்லுகிறேன், ஒரு பிஸ்கட்டுடைய விலை 20 வச்சுக்கொள்வோம், 20 ரூபாண்டா. ஒரு நாளைக்கு 10 குடிக்கிறார், 20 தர 10 200 தர 30 6000. ஒரு நாளைக்கு 6000 பணத்தை சுடுகிறார். அவங்களோட வீட்டில் உங்களோட பிள்ளைய கூப்பிடுங்க, மகள் அல்லது மகன், இங்க வாங்க வாப்பா, இந்தாங்க 1000 ரூபாய் நோட் ஒரு கையில், இந்தாங்க இன்னொரு கையில தீப்பட்டி, இந்த பிள்ளைய கூப்பிட்டு இந்த பணத்தை அப்படியே சுட்டு வாங்கன்னு சொன்னா இந்த உலகத்துல எந்த பிள்ளை சுடும்? என்ன வாப்பா பைத்தியமா, மாசத்தீஸ் எங்கட மக்களுக்கு மாசத்தீஸ் கொடுக்கலுமே, கிளாஸுக்கு தள்ளி கொடுக்கலுமே, என்ன வாப்பா கரண்ட் பில்ல கட்டலுமேன்னு சொல்லி அறியாத பிள்ளையே சொல்லுகிற. எனவே ஒரு மனிதன் புகைத்தல் மூலமாக ஒரு நாளைக்கு சராசரியாக 6000 ரூபாய் ஒரு மாதம் சுடுகிறார். சுட்டு சுட்டு தன்னுடைய ஆயுளை குறைத்துக் கொள்கிறார். அதனால் அவருடைய உடம்பு கொன்றுமே நடக்க போறதில்லை, நரகவாதிகளை உணவை போல. அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனில் சொல்கிறான், லைஸ லஹும் தஆமுன் இல்லா மின் வரீஅ لا يسمن ولا يغني من جوع. அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆன் சொல்கிறான், நரகவாதிகளை உணவு போலதான் இந்த போதை வசதி. நரகவாதிகளுக்கு முச்செடிகளை முள்ளுகளை கொடுக்கப்படும், அது அவர்களை கொழுக்கவும் வைக்காது, அவருடைய பசியை தணிக்காது. இன்னைக்கு புகைத்தல பாதிக்கக்கூடியவங்க அல்லது மதுவை பயன்படுத்தக்கூடியவங்க அல்லது போதை வசதிக்கு அடிமையானவங்க அவர்களுடைய உடம்புக்கு என்ன நடந்திருக்கு, கொடுத்திருக்கிறார்களா? இளமையிலே முதுமை தோட்டம் அளிக்கிறார், உதரெல்லாம் கருத்து போகிற சின்ன பிள்ளைகளுக்கு கிட்ட போக மாட்டார்கள். எனவே அவர்கள் பாவிக்கின்ற அந்த பாவனை அவர்களை கொழுக்கவும் வைக்காது, அவருடைய பசியை தணிக்காது. சிலர் சொல்லுவார்கள், கவலை போறதுக்கு ஒரு டம் இருக்கும் அப்படி சொல்லுவார். கண்ணியமானவர்களே, கவலைக்குரிய தீர்வு அல்லாஹ் அங்க வச்சில்ல, கவலைக்குரிய தீர்வா பரிசுத்த அல் குர்ஆன்ல அல்லாஹ் குர்ஆன் ஆராய்ச்சி பார்த்தால் பரிசுத்த அல் குர்ஆன் சொல்லுகிறது, கவலைக்கு ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு நிம்மதி தேவையா? நிம்மதியை அல்லாஹ் குர்ஆன் திலாவத்தில் வச்சிருக்கிறான், ஜிக்ர்ல அல்லாஹ் வச்சிருக்கிறான், தொழுகையில அல்லாஹ் வச்சிருக்கிறான். பரிசுத்த அல் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்கிறான், அலா பிதிக்ரில்லாஹி தத்மைன்னுல் குலூப், உள்ளங்களுக்கு நிம்மதி தேவையா? உங்களுடைய ஆன்மா அமைதி அடைய வேண்டுமா? நீங்க ஜிக்ர் செய்யுங்க, காலை மாலை அவுராத்துகள் ஓதுங்க. இன்னும் பரிசுத்த அல் குர்ஆன் அல்லாஹ் சொல்கிறான்,
وننزل من القرآن ما هو شفاء ورحمة للمؤمنين.
இந்த குர்ஆன்ல அல்லாஹ் மிகப்பெரிய ஷிஃபா வச்சிருக்கிறார். வெளியில உள்ள நோய்க்கு உடம்புல ஒரு நோய் வந்தா வைத்தியம் பண்ணலாம், காய்ச்சலா தடுமலா இருமலா வயிற்றுல வழியா கால வருத்தமா வைத்தியம் பண்ணலாம். உள்ளத்துல உள்ள நோய்க்கு ஷிஃபா அல்லாஹ் குர்ஆன்ல வச்சிருக்கிறார். ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஷிஃபாவை குர்ஆன் ஓதுறதுக்கு பின்னால் அல்லாஹ் அவர்கள் கையேந்தி தேடுவார். அப்படிப்பட்ட குர்ஆனை தான் நானும் நீங்கள் ஏற்றிருக்கிறோம். எனவே கண்ணியமானவர்களே, புகைத்துலுக்கு அடிமையானவர்கள், போதைவத்துக்கு அடிமையானவர்கள், மதுவுக்கு அடிமையானவர்கள், அவர்களுடைய ஏற்படக்கூடிய விளைவுகள் ஒன்றுதான் வீண்வரை. அடுத்து கண்ணியமானவர்களுக்கு ஏராளமான நோய்கள் உருவாகும், புற்றுநோய் உருவாகும், இளமையில முதுமை தோற்றம் அளிப்பார்கள், உதறி கருத்து போகும், சின்ன வயது இருக்கக்கூடிய தைரியங்கள் இல்லாம போகும், ஆன்ம குறைபாடு ஏற்படும், ஏராளமான நோய். புகைத்துலுக்கு அடிமையானவர்களுக்கு மனைவி இடத்துல போக மனம் வராது. சில சொல்லுவார்கள், எனக்கு ஆசை ஒன்றும் வருகிறதில்லை என்று சொல்லுவார்கள். சிலர் சொல்லுவார்கள், எனக்கு அப்பா அம்மாவோட கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருக்க விருப்பம் இல்லை, பிள்ளைகளுக்கு நேரம் கொடுக்க மாட்டார்கள், தன்னுடைய மனைவிக்கு நேரம் கொடுக்க மாட்டார்கள், அல்லாஹுடைய மஸ்ஜிதுக்கு தொழுகைக்கு நேரம் கொடுக்க மாட்டார்கள், அப்படியே அவருடைய கால நேரம் வீணாகி போயிடும். எனவே அவர்கள் திருமணம் முடித்ததுக்கு பின்னால் அவர்கள் மூலமாக திருமணம் முடித்த அந்த பெண்ணுக்கு கருத்தரிப்பதும் ரொம்ப கஷ்டமா. அப்படி கருத்தரித்தால் கண்ணியமானவர்களே, சில வேளை நோய் உள்ள பிள்ளைகள் பிறப்பதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. எனவே இந்த புகைத்தலினூடாக, போதைவத்தினூடாக, மதுவினூடாக ஏராளமான விளைவுகள் ஏற்படுகின்றன. இந்த விளைவுகளில் இருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாக இருந்தால் கண்ணியமானவர்களே, இந்த பாவத்திலே சிக்கி இருக்கின்றவர்கள் அதிலே இருந்து அவர்களை மீட்டெடுப்பதற்காக சில வழிகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது பொருத்தமா இருக்கு நினைக்கிறேன். இன்னும் ஏராளமான விளைவு இருக்கின்றன, நேரம் போதாமே நான் சொல்லவில்லை. அந்த விளைவுகள்ல இருந்து பாதுகாத்துக் கொள்ள, அந்த பாவத்தில இருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ள, அல்லது அதற்கு பீடிக்கப்பட்டவர்கள் அதிலே இருந்து கலந்து கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும்? ஐந்து வழிகளை சுருக்கமாக சொல்லுகின்றேன். முதலாவது, அதிலே இருந்து கலந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால், அதிலிருந்து விடுபட வேண்டுமாக இருந்தால், முதலாவது இது ஒரு பெரிய பாவமாக கருத வேண்டும். இது ஒரு சாதாரண பாவமாக யாரும் கருதக்கூடாது. சில பாவம் இருக்கிறது, அந்த பாவத்தை செய்கின்ற போது தனி நபர், அந்த நபர் மட்டும்தான் பாதிக்கப்படுவார், பாவம் செய்தவர் மட்டும்தான் பாதிக்கப்படுவார். ஆனா சில சில பாவம் இருக்குது கண்ணியமானவர்கள், உதாரணமாக இந்த போதை வச்ச பாவம் இருக்குது, மது என்ற பாவம் இருக்குது. அது அவரை மட்டுமல்ல, அவர் யார திருமணம் முடிச்சிருக்கிறாரோ அந்த மனைவியையும் பாதிக்கும், அவர் மூலமாக எந்த பிள்ளை கிடைக்க இருக்கிறாங்களோ அந்த பிள்ளைகளையும் பாதிக்கும். அறியாத பிள்ளைகளுக்கு வாப்பா புகைத்தல் பாவனையால அறியாத அந்த பிள்ளைக்கும் புற்றுநோய் உருவாங்க. அது மாத்திரமல்ல, அந்த குடும்பத்துக்கு பாரிய ஒரு விளைவு. ஒருத்தன் புகைத்தல் பயன்படுத்துகின்றான், அவனுடைய காற்றால் பாதிப்பு உண்டவரை விட அவர் விடுகின்ற அந்த காற்றினால், அதே போன்று அந்த புகையினால் கண்ணியமானவர்களே, அந்த குடும்பத்திலே இருக்கின்றவர்களுக்கும் அந்த சுவாச நோய்கள், அவர் காற்றினூடாக நோய்கள் பரவுவதற்கும், அவரிடத்தில் இருக்கக்கூடிய நோய்கள் அவசரமாக தொற்றுவதற்கும் காரணமாக இருக்கும். எனவே இது ஒரு பாரதூரமான பாவம். அவரை மாத்திரமல்ல, அவர் திருமணம் முடித்திருக்கிற மனைவியை, ஒன்றுமே அறியாத பிள்ளைகளை, அவருடைய குடும்பத்தை, அவர் எந்த ஊரிலே வாழ்கின்றாரோ அந்த ஊரை, அவர் எந்த மார்க்கத்தை செய்திருக்கிறார் அந்த மார்க்கத்தை, எல்லாவற்றையும் பாதிக்கக்கூடிய பெரியதொரு பாவம் என்பதாக இதை நாங்கள் கருத வேண்டும். இரண்டாவது, இதில் இருந்து விடுபட வேண்டுமாக இருந்தால் இறுதி முடிவை நாம் பயப்பட வேண்டும். எங்களுக்கு ஒரு முடிவு இருக்கிறது, எங்களுக்கு ஒரு மௌத்து வர இருக்கிறது, மௌத்துக்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்கிறது. உறவுகளோடு இந்த உலகத்தோடு வாழக்கூடிய வாழ்க்கையை துண்டித்து வரக்கூடிய கத்தரிக்கோலை போன்ற ஒரு மவுத்து இருக்கிறது. திடீரென்று வரும் தரத்திபா வந்து தரத்தி உடங்கி போவார்கள். சிலர் சொல்வார்கள், மகனே எனக்கு தொழிலிக்க வேண்டிய மகனே, எனக்கு முன்னுக்கு நீ போயிட்டாண்டி சில தகப்பன்மார கண்ணீர் வடிப்பார்கள். அது அல்லாவுடைய ஏற்பாடு. எனவே தரத்திபா வருவார்கள், தரத்தி உடங்கி போவார்கள். அது அல்லாஹுடைய ஏற்பாட்டில் உள்ளது. எனவே கண்ணியமானவர்களே, இறுதி முடிவை நாங்கள் பயப்பட வேண்டும். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாறுகளை சென்ற மாதம் நாங்கள் பேசினோம். சென்ற மாதம் எல்லா இடங்கள்லையும் ஹுத்துபாக்கள்ல மீலாது விழா நிகழ்வுகள்ல ஏனைய பங்கன்கள்ல ஹலரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி ஹஜ்ஜி, ஹலரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி உம்ரா, ஹலரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி ரமலான், ஹலரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி பத்து நாட்கள், ஹலரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதாவது படுக்கை இறுதி சந்தர்ப்பத்தில் ஏற்பட்ட நிகழ்வுகள் இப்படியெல்லாம் நாங்கள் ஏற்பேசுகின்றோம். கண்ணியமானவர்களே, நல்ல ஒரு முடிவை ஹலரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள். அதனால் தான் இன்றும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறுகள் பேசப்படுகிறது. எனவே எங்களுக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்க வேண்டும். ஹலரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன் விபச்சாரம் செய்கின்றான், விபச்சாரம் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தில் எந்த பாவத்தில் ஈடுபட்டிருக்கிறானோ அந்த சந்தர்ப்பத்தில் அவனுடைய ஈமான் கலட்டப்படுகிறது. மதுபானம் மறந்து கொண்டிருக்கிறான், அந்த சந்தர்ப்பத்தில் ஈமான் கலட்டப்படுகிறது. திருடி கொண்டிருக்கிறான், அந்த சந்தர்ப்பத்தில் ஈமான் கலட்டப்படுகிறது. இந்த புகைத்தலுக்கு அடிமையாகி மதுவுக்கு அடிமையாகி மதுவை பயன்படுத்தி அதனுடைய சூடு மங்கலத்துக்கு இடையில அவனுக்கு உயிர் பறிக்கப்பட்டால், அவனுடைய உயிரை அல்ல அடித்துக் கொண்டால், கண்ணியமானவர் ஈமான் இல்லாமல் இந்த உலகத்திலேயும் கண்ணியம் மறுமையிலேயும் கண்ணியம் ஈமானால், அந்த ஈமானை இழந்த நிலைமையிலே நாம் அல்லாஹ்வை சந்திக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டால் அதை விட மிகப்பெரிய கேவலம் வரையிலும் இருக்க முடியும். ஆனால் இறுதி முடிவை நாங்கள் பயப்படுவோம். இறுதி முடிவு நல்ல முடிவாக ஆக வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்வோடு சில துவா செய்வோம். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய துவா செய்வார். அந்த துவாக்கள் ஒன்றுதான், அல்லாஹ்வுமைனி அஸ்அலுக ஹுஸ்னல் காதிமா, யா அல்லாஹ் எனக்கு நல்ல முடிவை தந்தது, நல்ல ஒரு முடிவை தந்தது. இந்த முடிவுக்கு பின்னால ஒரு வாழ்க்கை இருக்குது, அந்த வாழ்க்கைக்கு போறதுக்கு முன்னால நல்ல ஒரு முடிவை எனக்கு தந்தது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்வார். எனவே கண்ணியமானவர்களே, முதலாவது ஒரு பெரிய பாவம் என்ன கருத வேணும், இரண்டாவது நல்ல ஒரு முடிவுக்கு நாங்கள் ஆயத்தமாக வேணும். அதற்கு ஆயத்தமாக கூடியவர்கள் இந்த பாவத்தை இந்தோடு நிப்பாட்டிக் கொள்ள வேண்டும். மூன்றாவது இந்த பாவத்திலே இருந்து விடுபட வேண்டுமாக இருந்தால், கண்ணியமானவர்களே, மறுமையிலே உள்ள விசாரணையை நாம் பயப்படவே, இங்க உள்ள விசாரணையை போல உள்ள மறுமையுடைய விசாரணை, இங்க ஏதாவது முன்னப்பின் நடந்தா பணங்களை கொடுத்து அல்லது தெரிஞ்சவங்களை பேசி ஏதாவது முன்னப்பினை செஞ்சு கொள்ளலாம். அல்லாஹ் இந்த உலகத்துல எங்களுக்கு போட்ட ரிஸ்க்கு, இந்த உலகத்துல அல்லாஹ் எண்ணி தந்த மூச்சு எல்லாம் முடிஞ்சிட்டா இந்த உலகத்தை விட்டு நாங்க பிரிஞ்சிருவோம், மௌத்தாகிடுவோம். மௌத்தா போனதுக்கு பின்னால நாளைய மறுமை நாள்ல அல்லாஹ் தான் ஆட்சியாளர். அல்லாஹுக்கு முன்னால நாம் எல்லாரும் அடிமைகள். குலில்லாஹும்மா மாலிகல் முல்க், அல்லாஹ் அரசர்களுக்கெல்லாம் அரசர். நபிய நாயகமே என்னுடைய அடியார்களுக்கு சொல்லுங்க, அல்லாஹ் அரசன் மட்டுமல்ல அரசர்களுக்கெல்லாம் அரசன். எந்தெந்த நாட எந்தெந்த கண்டிகளை யார் யார் ஆட்சி கொண்டிருந்தார்களோ எல்லா அரசர்களாலேயும் மறுமையினால் அல்லாஹுக்கு முன்னால் கொண்டு வரப்படுவார்கள். நாளைய மறுமை நாளை அல்லாஹுக்கு முன்னால் கேட்கின்ற விசாரணை இருக்கிறதே கண்ணியமானவர்களே, அது சாதாரணமான விசாரணை அல்ல. நீதிமன்றத்துக்கு முன்னால் அனுப்பது பெரிய கேவலம் அல்ல. ஒரு தப்பு தவறு செஞ்சிட்டு நிர்வாகத்துக்கு முன்னால் அனுப்பது கேவலம் அல்ல. ஒரு தப்பு தவறு செஞ்சிட்டு போலீஸுக்கு முன்னால் அனுப்பது கேவலம் அல்ல. ஆனால் அல்லாஹ் தந்த ஆயுளை வீணாக்கிட்டு, அல்லாஹ் தந்த ஆயுள்ல அல்லாஹை சந்தோஷப்படுத்தாம நினைத்த மாதிரி வாழ்ந்துட்டு நாளே மறுமையினால் அல்லாஹ் விசாரிக்கின்ற போது அல்லாஹுக்கு முன்னால் குற்றவாளியாக நாங்கள் அடையாளப்படுத்தப்பட்டு விட்டால், அதை விட மிகப்பெரிய ஒரு பாவம், அதை விட மிகப்பெரிய ஒரு கேவலம் ஒன்று இருக்க முடியாது. நவுது பில்லா, அல்லாஹ் பாதுகாக்கவே. அதனால் அல்லாஹ்வுடைய சகஜத்திலே கையேந்துங்கள், யா அல்லாஹ் இறுதி முடிவை நல்ல முடிவாக்கு, நாளே மறுமையுடைய விசாரணை எனக்கு லேசாக்கி தந்தது, நாளை மறுமையுடைய விசாரணைக்கு பதில் கொடுக்கக்கூடிய வாழ்க்கையா என்னுடைய வாழ்க்கையை ஆக்குது. எங்களுடைய வாழ்க்கையே மறுமையுடைய நாளைய மறுமையிலே கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நான் கேள்வியை பாடமாக்கி பதில் சொல்றதல்ல, இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை தான் நாளைய மறுமையில பதில் சொல்லும். எனவே நாளைய கயாமத்துடைய நாளையில அல்லாஹ்வுக்கு முன்னால் இருக்கின்ற அந்த விசாரணை பயப்படுதல். அடுத்ததாக கண்ணியமானவர்கள், இந்த பாவத்தில் இருந்து விடுவதற்காக இன்னும் ஒன்று, முன்னால உள்ள சஹாபாக்களுடைய வரலாறு முன்னால நிறுத்தி இவைகளை விடுவதற்குரிய முயற்சிகளை மேற்கொள்ளுதல். இன்றைக்கு சிலர் சொல்லுவார்கள், பழகித்தோம் விடையலான்னு சொல்லுவார்கள். இந்த காரணம் யாருக்கும் சொல்லலாம். நான் பின்னால் ரெண்டு மூணு வரலாறு சொல்லுவேன் கண்ணியமானவர்களே, அந்த வரலாறை பார்த்தால் உங்களுக்கு விளங்கும். சிலர் சொல்லுவார்கள், பழகித்தோம் விட்டுக் கொள்ளையலா, பதினாறு வயசுல பழகி பதினெட்டு வயதாகுது, ரெண்டு வருடம் பழகிருக்கிறார். விட்டு கொள்ள இயலான்னு சொல்லுவார், யாருக்கும் சொல்ல இயலாது. உதாரணமாக கண்ணியமானவர்களே, மாதத்துல நாலு ஜும்மா, மாதத்துல நாலு ஜும்மா, பத்து மாசத்துக்கு நாற்பது ஜும்மா, பனிரெண்டு மாதங்களுக்கு நாற்பத்தெட்டு ஜும்மாக்கள். எனவே கிட்டத்தட்ட ஐம்பது ஜும்மாக்களை நாங்கள் ஒவ்வொரு மாதமும் அடைகின்றோம். இந்த ஐம்பது ஜும்மால ஏதாவது ஒரு ஜும்மாவில் இது ஹராம் என்று விளங்கிக் கொண்டால், அதற்கு பின்னால ஒருத்தர் தொடர்ந்தார் என்றால், அதை துயர்ந்தார் என்றால், அதை செய்து வந்தார் என்றால், அதை மன்னிப்பது அல்லாஹ் கொடுத்தார். எங்களுக்கு எல்லாம் வகை இறங்கி இது ஹராம் சொல்லி தரத்தவை இல்லை, எல்லாமே மார்க்கம் பூர்த்தியாகப்பட்டுவிடும். எல்லா மசாலாவுக்குரிய எல்லா கேள்விகளுக்கும் பதிலும் எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. எனவே அன்பானவர்களே, இந்த உலகத்தில் வாழுகின்ற பொருளாவுடைய பொறுத்தத்தோடு வாழ்ந்து கொள்வோம், வீண் விரயங்கள் செய்யாது வாழ்ந்து கொள்வோம். நான் ஆரம்பத்தில் ஒரு கணக்கு சொன்னேன், புகைத்தல் மூலமாக ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு 200 ரூபாய், 20 ரூபாய் ஒன்று வச்சுக்கொண்டால் 20 தர 10 பெருக்கும் போது 20 தர 10 200 ரூபாய், 200 ரூபாய் தர 30 6000, ஒரு மாதத்துக்கு 6000, ஒரு வருடத்துக்கு 72000, 70000 என்று வச்சுக்கொண்டார். 70000 பணத்தை இவர் சுடுகிறார். 10 வருடங்களிலே இவர் 7 லட்சம் பணத்தை கண்ணியமானவர்களே சுடுகிறார். எந்த வருவாயும் இல்லை, தன்னுடைய உடம்பை நாசமாக்கக்கூடிய வேலை, ஆயில குறைக்கக்கூடிய வேலை, அழுக்கான வேலை, சமூகத்தை அழிக்கின்ற ஒரு பாவம். எனவே இவருக்கு இலகுவாக ஒரு ஹஜ்ஜை செய்ய முடியும். அது மாத்திரமல்ல கண்ணியமானவர்களே, முழு உலகில் வாழக்கூடிய முஸ்லீம்களில் புகைப்பிடிப்பார்கள் மட்டும் 400 மில்லியன் இருக்கிறார். 400 மில்லியன் முஸ்லீம் புகைப்பிடிப்பார்கள் மூலமாக ஒரு நாளைக்கு இஸ்ரேலுக்கு போய் சேரக்கூடிய பணம் எவ்வளவு என்றால் 96 லட்சம் அமெரிக்க டாலர். 400 மில்லியன் முஸ்லீம் புகைப்பிடிப்பாளர் மூலமாக இஸ்ரேலுக்கு போய் சேரக்கூடிய ஒரு நாளைக்குரிய வருவாய் 96 லட்சம் அமெரிக்க டாலர். இலங்கை கணக்குப்படி 109 கோடி ரூபாய் ஒரு நாளை. இது யாரு கொடுக்கிற? எங்களுடைய சமூகம். நான் சாதாரணமா ஒரு கணக்கு போட்டேன், சின்ன ஒரு தொகை, ஒருத்தர் 10 வருடத்தில் 7 லட்சம் டால் கண்ணியமான கொஞ்சம் கணக்கு யோசிப்பாருங்க. இன்னைக்கு சில கடை முதலாளிமாரி சொல்லுவார்கள், அதை கொண்டு வச்சாட்டி அந்த விஷயத்தை வச்சாட்டி வியாபாரம் போகாதுன்னு சொல்லுவார். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் அவங்களோட ரிசுக்கை எப்படியோ கொண்டு வந்து தருவார். அல்லாஹ் அவங்களோட ரிசுக்கை எப்படியோ கொண்டு வந்து தருவார். நல்லா ரிசுக்கு எல்லாம் வளர்ந்து எங்களுக்கு போட்டுட்டான், நாங்கள் முயற்சி பண்ணி கொண்டு இருக்கிறோம். அல்லாஹ் எல்லாம் முடிவு செஞ்சுட்டான், முடிவு செஞ்சதுதான் இங்கே நடக்குது. எனவே கண்ணியமானவர்களே, இதிலே இது விடுபட வேண்டுமாக இருந்தால் முன்னால் உள்ள சஹாபாக்கள் வரலாறு கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவங்க வீட்டில் மதுபானம் பரிமாறப்பட்டு கொண்டிருக்கு. இந்த சந்தர்ப்பத்தில் உடனே ஒரு செய்தி வருகிறது, மதுபானம் ஹராமாக்கப்பட்டு விட்டது. உடனே ஐந்து சஹாபாக்கள் கொட்டு விழுந்தார். கண்ணியமானவர்களே, சொப்பிங் கணக்கில் அல்ல, கோப்ப கணக்கில் அல்ல, பீப்பாய் கணக்கில் கொட்டுகின்றார்கள். புகாரில் 4617வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கத் ஜரத் ஃபீ ஸிஃபத்தில் மதீனா, மதீனாவுடைய பாலைவன மணல், அங்க மதீனாவுடைய பாலைவன மணல் ஆறாக ஓடியதா. கத் ஜரத் ஃபீ ஸிஃபத்தில் மதீனா, மதீனாவுடைய பாலைவன மணலுக்கு மேலால இது தண்ணியாக இந்த மதுபான ஓடிச்சு என்பதாக ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். கண்ணியமானவர்களே, சமியனா வஅத்தனா கேட்டார்கள், கட்டுப்பட்டார். குறைவான பயான் அதிகமான மாற்றம். ஆனா இன்றைய உம்மத் அதிகமான பயான், அதிகமான பயான், வாட்ஸ்அப்ல பயான், வைபர்ல பயான், பேஸ்புக்கு போனா பயான், ரேடியோவில் பயான், டிவியில பயான், பேப்பர்ல எல்லாத்துலேயும் பயான் கேட்கிறோம் பார்க்கிறோம். ஆனால் கண்ணியமான மாற்றம் குறைவு. நன்மையும் செய்யறோம், நன்மையை விட கூட பாவம் செய்யறோம். இந்த நாவால பொய்யை பேசுகிறோம், மோசடியும் சொல்கிறோம், இந்த நாவால குர்ஆனும் ஓதுறோம். எனவே கண்ணியமானவர்களே, இந்த பாவங்களை முன்னால உள்ள சஹாபாக்கள் வரலாற முன்னிறுத்தி நாங்கள் அதை விடுவோம். எனவே சஹாபாக்கள் பிறக்கின்ற போது அவர்களுக்கு ஹலாலாக இருந்த ஒன்றை விடுவதுதான் கஷ்டமாக இருக்கும்.
ஆனா அதை கஷ்டமாக அவர் எடுத்துக்கொள்ள விளைவித்தார்கள். அவர் பிறக்கின்ற போது அருந்தி வந்தார்கள். இருந்த ஒன்றுதான், நடைமுறையில இருந்த ஒன்றுதான் ஹராமாக்கப்பட்டது. இலகுவாக விட்டார்கள். சமீனாவா கேட்டார்கள், கட்டுப்பட்டார்கள். குர்ஆன் ஹதீஸுக்கு முற்றிலும் அடிப்படை நடந்தார்கள். அதுதான் வாழ்க்கை. இன்றைய உம்மத் சொல்லுகிறது, எங்களுக்கு விட்டுக் கொள்ளையில அந்த காரணம் யாருக்கும் சொல்லல. எனவே கண்ணியமானவர்களே, அண்மையில இடம்பெற்ற ஒரு வரலாறு கொஞ்சம் யோசிப்பார். நெகட் ஸ்டீபன் ஒரு கொப்பிக்கை பாடகர் இஸ்லாத்துக்குள்ளே நுழைந்து கொண்டார். அவர் இஸ்லாத்துக்குள்ள நுழைவதற்கு முன்னால் அவர் வாழ்க்கையை பிரட்டினால் நன்மைகள் கிடைக்காது. மதுவுலதான் அவர வாழ்க்கை, விபச்சாரத்துல அவர வாழ்க்கை. இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு பின்னால நெகட் ஸ்டீபன் யூசுப் இஸ்லாமாக ஒரு இஸ்லாமிய நெஞ்சமாக தன்னுடைய பெயரை மாற்றிக்கொண்டார். அவர் சொல்லுகின்றார், இஸ்லாத்துக்கு வருவதற்கு முன்னதாக நான் தொடாத பெண் இல்லை. அப்படி என்றால் அவர் விபச்சாரம் ஏராளமாக செய்திருக்கிறார். அதே போன்று நான் பாவிக்காத மது போதை வசதி இல்லை. எந்த அளவென்றால் எல்லா வகையும் நான் பயன்படுத்தியிருக்கிறேன். நான் பயன்படுத்தியதற்கு பின்னால் மீதம் உள்ளதை அதிலே நீரை கலந்து குடிப்பதற்கு எனக்கு பின்னால் ஒரு சமூகம் இருந்தது என்று அவர் சொல்லுகிறார். இப்படி இருந்த நான் எப்போது இஸ்லாம் கிடைத்ததோ, எப்போது அல்லாஹ்வுடைய மார்க்கம் எனக்கு கிடைத்ததோ, இதையெல்லாம் விடுவது எனக்கு இலகுவாக இருந்தது. இதனால் இந்த ஈமான் என்ற ஒன்றை உள்ளத்திலே சுமந்து கொண்டதால் இவையெல்லாம் இலகுவாக விட்டுவிட்டு இஸ்லாத்துக்குள்ளே நான் நுழைந்து கொண்டேன் என்பதாக யூசுப் இஸ்லாமாக மாறிய அந்த நெகட்டிவ் ஸ்டீபன் சொல்லுகின்றார். கண்ணியமானவர்களே, இடையிலே கிடைத்த மார்க்கம் அவருக்கு, அவரே விட்டுக்கொண்டார் என்றால் இன்றைய சமூகம் இதிலே பீடிக்கப்பட்டிருக்கின்றவர்கள், கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுக்காக இந்த பாவத்திலே விடுபட்டுக் கொள்ளுங்கள். மறுமையிலே இருக்கின்ற விசாரணையை பயந்து விடுபட்டு விட்டு விலகிக் கொள்ளுங்கள். அதே மாத்திரமல்ல கண்ணியமானவர்களே, இறுதி முடிவையும் பயந்து கொள்ளுங்கள். அதே போன்று இதிலே விடுவதற்கு இன்னும் சில வழிகளை நாங்கள் கையாள வேண்டும். எவ்வளவுதான் விடயங்களை பயான்களில் சொன்னாலும் சிலர்களுடைய தலைகளுக்கு அது ஏறுவது குறைவு. அதனால் நடைமுறையிலே சில விடயங்களை நாங்கள் செய்ய வேண்டும். உதாரணமாக புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்கள், புகைத்தலில் ஈடுபட்டவர்களுக்கு நோய்கள் ஏற்படும். எனவே அவர்களை வைத்தியம் பண்ணுவதற்காக மகரக வைத்தியசாலை இருக்கிறது. சில இடங்களிலே விடுமுறை காலங்களில் ஓலவல் ஏலவல் பிள்ளைகளை கொண்டு போய் காட்டுவார். அழகான வாலிபர்கள், காலை வெட்டி உடம்புல சில பகுதியை வெட்டி புற்றுநோயால பாதிக்கப்பட்டு கண்ணியமானவர்களே அவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களை போய் பார்த்தால் சிலருடைய மனங்களை மாற வைக்கின்ற கவலையான நிகழ்வுகள், அவைகளை பார்க்கின்ற போது உங்களுடைய மனங்கள் மாறும். இன்னைக்கு லீவு காலங்கள் வந்தா நூரலியாவுக்கும் யாழ்ப்பாணத்துக்கும் கொழும்புக்கும் வேற வேற இடங்களுக்கு நாங்கள் ட்ரிப் போறோம். எனவே எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரதுக்கு இப்படியான ட்ரிப்புகள் நாங்கள் போகின்ற போது நிச்சயமாக பெரிய ஒரு மாற்றம் நடக்கும். எனவே இவைகளை காட்டி எங்களுடைய பிள்ளைகளை அதிலே இருந்து நாங்கள் மீட்டெடுத்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக இறுதியாக ஒரு விடயத்தை சொல்லி கொத்துபாவை நிறைவு கொண்டிருக்கிறேன். இந்த பாவத்தில் ஈடுபட்டவர்கள், இதற்கு உதவியாக இருந்த சூழல், இதற்கு உதவியாக இருந்த நண்பர்கள், இதற்கு உதவியாக இருந்தவர்கள், இவர்களை விட்டும் நாங்கள் கலர வேண்டும். உதாரணமாக ஒரு இடத்துல தொழில் செஞ்சோம், தொழில் செய்யக்கூடிய இடத்துல அந்த நபரை தவிர மற்ற எல்லாரும் அந்த பாவனைக்கு அடிமையா இருக்கிறார்கள். எனவே அவர்களால் இவர் பயன்படுத்திட்டார். எனவே தொடர்ந்து அவர் அவர்களோடு இருக்காமல் அந்த இடத்தை விட்டு அல்லாஹுக்காக நகர வேண்டும். அல்லாஹுக்காக அவர் தூரமாக வேண்டும். அதே போன்று எந்த சூழல், எந்த ஊரிலே இருந்து இப்படியான விடயங்களுக்கு பழகினாரோ, அல்லது தொழிற்துறவு செய்திருப்பார், அந்த தொழிற்துறவு செய்யக்கூடிய இடத்திலே இருந்து பழகியிருப்பார், அந்த இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு நாங்கள் நகர்ந்து தௌபா இஸ்திக்ஃபார் செய்து அல்லாஹ்விடத்திலே நல்லவர்களாக நாங்கள் மாறிக்கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா பரிசுத்த அல் குர்ஆனிலே சொல்கின்றார், அல்லாஹுவை பயந்தவர்களுக்கு அல்லாஹ் இரண்டு சுவர்க்கங்களை கொடுப்பதாக சொல்கின்றார். யார் அல்லாஹுக்கு முன்னால நிக்கோனும் என்ற விசாரணையை பயந்த உலகத்தில் வாழ்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் இரண்டு சுவர்க்கங்களை கொடுப்பார். எனவே கண்ணியமானவர்களே, இந்த உலகத்தில் வாழக்கூடிய வாழ்க்கை இருக்குதே, இது சொற்ப கால வாழ்க்கை. இங்க உள்ள கஷ்டங்கள் நிரந்தர கஷ்டம் அல்ல, இங்குள்ள இன்பங்கள் நிரந்தர இன்பம் அல்ல. எனவே இவைகளெல்லாம் தற்காலிகம். ஒரு உலகம் இருக்கிறதுனாலே வறுமையில அங்க உள்ள நிம்மதிதான் நிரந்தரமான நிம்மதி. அங்குள்ள கஷ்டம் துன்பம் இருக்குதே கண்ணியமானவர்களே, அதை யாராலும் ஈடு செய்ய முடியாது. எனவே நல்ல முடிவுக்கு நாம் எல்லாம் ஆயத்தமாக வேண்டும். அதற்காக நான் ஆரம்பத்தில் நினைவுபடுத்தினேன், போதை வசன் அந்த பாவம் பாரதூரமான பாவம். பாடசாலை செல்கின்ற மாணவர்களை கூட விட்டு வைக்காத அளவுக்கு, சிறியவர்களை விட்டு வைக்காத அளவுக்கு, பெரிய தனவந்த குடும்பத்திலே உள்ள வாலிபர்களை விட்டு வைக்காத அளவுக்கு பீடித்திருக்கின்ற பயங்கரமான ஒரு பாவம். இந்த பாவத்திலே இருந்து விடுபட்டு நல்லவர்களாக வாழ்ந்து நாளைய மறுமையிலே அல்லாஹ்வுக்கு முன்னால் இருக்கின்ற விசாரணையை பயந்து இந்த பாவத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்து நல்லவர்களாக வாழ்வோம். வல்லவன் அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு தஆலா இந்த பாவத்திலே ஏற்படக்கூடிய விளைவுகளை நாங்கள் விளங்கி இருக்கிறோம் யா அல்லாஹ். எனவே இப்படிப்பட்ட பாவங்களில் யார் யார் பீடிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களை அந்த பாவத்திலிருந்து மீட்டு அவர்களை நல்லவர்களாக நீ கபூல் செய்து கொள்வாயாக யா அல்லாஹ். அவர்களுடைய முடிவை நல்ல முடிவு ஆக்கிடுவாயாக யா அல்லாஹ். ஈமான் கலட்டப்பட்ட நிலைமை இல்லாமல் ஈமானோடு அவர்களை இந்த உலகத்தை விட்டு பிரி செய்வாயாக யா அல்லாஹ். பாவங்கள் எங்களுக்கு வெறுப்பை தந்துடுவாயாக, நன்மைகள்ல இபாத்தில் எங்களுக்கு இன்பத்தை தந்துடுவாயாக யா அல்லாஹ். உனக்கு பொருத்தமான நல்லடியார்களை அனைவரையும் கபூல் செய்து கொள்வாயாக, இறுதி முடிவை நல்ல முடிவாக்கிடுவாயாக யா அல்லாஹ். நாளை மறுமை நாளை முத்தஃபீங்குடைய அனைவரையும் சேர்த்துடுவாயாக, உயர்ந்த சுவர்க்கத்திலே அனைவரையும்
மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் ஊடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும்.